திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு பொற்சுண்ணம். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
கண்டமோடுயிர்வடும் கணபங்கமென யங்கமுகராய் முந்தொரு முகையை மொழிவித்து எந்தை வாழ் வந்திடும் அடிகளை வணக்கம் செய்குவா. பார்வதீபதே அருளுடைய வாயிய அம்பலவானுடைய பெருங்கருணையினாலே திருவாசகம் திருப்பொற்றுள்ளத்திலே 13வது பாடல் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். இந்த 13வது பாடல் மின்னிடை செந்துவர் வாய்க்கருங்கன் வெண்ணகை பண்ணமரும் என்னுடையீர் என்னுடைய ஆரமுகு எங்கள் அப்பன் எம்பெருமான் இமவான் மகற்கு தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி பொன்னுடை பூன்முலை மங்கநெல்லி பொற்றிதை சுண்ணம் இடித்தினானே என்பது இந்த திருவாசகம். இந்த திருவாசகம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, அந்த திருப்பொற்சுண்ணம் இடிக்கின்ற பெண்களுடைய லட்சணங்களை எப்படி சொல்லுதுன்னா, மின்னல் போன்ற இடைகளையும் இடையையும் சிவந்த பவளம் போன்ற வாயினையும் கரிய கண்களையும் வெண்மையான பற்களையும் பண் போன்ற மென்மையான மொழியுடையவர்களாய் இருக்கின்ற பெண்களே என்று ஒரு தலைவி தன்னுடைய மற்றைய தோழிகளை பார்த்து சொல்லுகிறாள். என்னுடைய ஆரமுது எனக்கு சிவபெருமான் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், செவிட்டாத அமுதமாக இருக்கிறான். என்னுடைய ஆரமுது எங்கள் அப்பன். எங்கள் அப்பன் என்பது அடியவர்கள் எல்லாரையும் சேர்த்து சொல்லுவது. எங்கள் என் அப்பன் முதல்ல என்னுடைய ஆரமுது நேர என்னுடைய ஆரமுது நேர இது என்னுடைய ஆரமுது என்பது பரமஞானிகளுக்கு செவிட்டாத அமுதமாக இருக்கிறார் என்று சொல்லி, எங்கள் அப்பன் என்பது பக்குவம் உடையவர்களுக்கும் ஞானம் உடையவர்களுக்கும் ஞானம் இல்லாதவர்களுக்கும் அவன் பொதுவாக தந்தையாக இருக்கிறார் என்பதை எங்களை சொல்லுங்க. என்னுடைய ஆரமுதுன்னு தனியாச்சு என்னுடைய ஆரமுது என்று சொல்லி, பக்குவம் உடையவர்களுக்கு அவன் தேனா இன்ன முதலாய் தித்திக்கின்றவருமானாக இருக்கிறான் என்று சொல்லி, பக்குவம் இல்லாதவர்களுக்கும் அவன் தகந்தையாக இருக்கிறான். தந்தை என்பது புது, தந்தை என்பது புது. நல்ல பிள்ளைக்கும் அப்பா, பொல்லாத பிள்ளைக்கும் அப்பா என்பது போல எங்கள் அப்பன் என்றே புதுப்படையாக சொல்லி, அவன் எம்பெருமான் எமக்கு தலைவனாக இருக்கிறான் என்று சொல்லி, அதற்கு மேலே இமவான் மகட்கு, இமவான் என்று சொன்னால் பரதராஜன் அவனுடைய மகளாகிய பார்வதிக்கு தன்னுடைய கேள்வன், பார்வதிக்கு தன்னுடைய கேள்வனாக இருக்கிறான். கேள்வன் என்றால் கணவனாக இருக்கிறான். பார்வதிக்கு கணவனாக இருக்கிறான். அவன் கல்யாணம் பண்ணி கொண்டபடியினாலே அவன் கணவனாக இருக்கிறான். அதற்கு மேலே மகனாகவும் இருக்கிறான். பார்வதிக்கு மகனாகவும் இருக்கிறான். அது எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், சிவம் சக்தி தன்னை என்றும் சக்தி தான் சிவத்தை என்று என்பது சித்தியாது. அதனாலே சிவன் சக்தியை தோற்றுவிக்குது. சிவம் சக்தியை தோற்றுவிக்குது. அப்படியே தோற்றுவிக்கும் போது அவளுக்கு அந்த சக்திக்கு சிவன் தந்தையாக இருக்கிறான். தோற்றுவிப்பதனாலே தந்தையாக இருக்கிறான். சக்தியை தோற்றுவிப்பதனாலே சிவன் அண்ணனாக இருக்கிறான், தமையனாக இருக்கிறான். முந்தி வந்ததுனாலே சமயனாக இருக்கிறார். அதற்கு மேலே சக்தி மூலமாக உருத்தர்கள் தோன்றுகிறபடியினாலே, சக்தி மூலமாக உருத்தர்கள் தோன்றுகிறபடியினாலே உருத்தர்கள் சிவாம்சமாகினாலே, சிவாம்சமாகினாலே அந்த உருத்தர்கள் சக்திக்கு மகனாக இருக்கிறார். சக்திக்கு மகனாகவும் இருக்கிறார். அதற்கு மேலே சக்திக்கு தகப்பனாகவும் இருக்கிறார். சக்திக்கு தகப்பனாக இருக்கிறார். தோற்றுவிப்பதனால தகப்பனாக இருக்கிறான். முந்தி இருப்பதனால அண்ணனாக இருக்கிறான். அவள் உருத்தர்களை தோற்றுவிப்பதனாலே மகனாகவும் இருக்கிறார். அப்பனா தந்தை மகன் கணவன் தமையன், தந்தை மகன் கணவன் தமையன் இப்படி 4 முறையாக இருக்கிறான். உமாதேவிக்கு இப்படி தந்தையாக இருக்கிறான், மகனாக இருக்கிறான், தமையனாக இருக்கிறான், கணவனாக. அதனால தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் வாடி, இப்படிப்பட்டவன் எமக்கு தலைவனாக இருக்கிறான். அவனுடைய திருவடியை பாடி பொன்னுடை பூன்முலை மங்கநெல்லி பொற்று சுண்ணம் இடித்தினாரே. அதனாலே பொன்னாலாகிய ஆபரணங்களை அணிந்த தனங்களையுடைய மங்கநெல்லி பொற்று சுண்ணம் இடித்தினாரே என்பது இந்த திருஷ்டாந்தத்தை இப்படி எல்லாம் சிவனும் சக்தியும் இப்படி பல வகையான முறைகளோடு விளங்கி கொண்டு இருக்கிறது. அது பல வகையான முறைகளோடு விளங்கி கொண்டிருப்பதனாலதான் உலகத்துக்கு நன்மை செய்ய முடிகிறது, உலகத்துக்கு நன்மை செய்ய முடிகிறது. அதனால இப்படி சிவமும் சக்தியும் மாறி மாறி இப்படி அது ஒரே பொருள் தான் இப்படி வர்றதுனால இப்படி எல்லாம் முறை செய்ய முடியாது இருக்கிறது. ஒரே பொருளாக இருக்கின்ற சிவம் இரண்டு தன்மையாக இருக்கிறது, அது வெப்பமாகவும் தப்பமாகவும் இருப்பது என்பது போல, பூவும் மனமும் போல இருப்பது போல, ஒரே தன்மையா இருக்கிற சிவம் வந்து சக்தி வடிவத்தை எடுக்கிறது, சக்தி சிவத்தை தோற்றுவிக்கிறது, சிவன் சக்தியை தோற்றுவிக்கிறது. இப்படி மாறி மாறி வருகின்றபடியினாலே அது தந்தையாகவும் இருக்கிறது, மகனாகவும் இருக்கிறது, தமையனாகவும் இருக்கிறது, கணவனாகவும் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி இந்த திருவாசகத்துல அறிவிக்கிறார். அதுக்கு மேல சங்கம் அறத்த சிலம்பொலிப்ப தாழ் குழல் சூழ்தரும் அலையாட. அதனால அந்த பொற்றுடி சொன்ன அடிக்கிற திருப்பொற் சொன்ன அடிக்கிற அந்த பெண்கள் அந்த பொற்சுள்ளத்தை இடிக்கும் போது அவர்கள் கையில அணிந்து இருக்கிற வளையல் இருக்கிறதே அது அரற்றுது. அரற்றுதுன்னா சத்தம் போடுறது. இடிக்கும் போது கையில இருக்கிற வளையல் சத்தம், சங்கம் அரத்த சிலம்பொலிப்பு. அதில் காலும் கிட்ட கிட்ட அசையும் போது என்னமா இருக்கும், சிலம்பொலிக்கும். காலில் அணிந்து இருக்கிற சிலம்பொலிக்கும். தாழ் குழல் சூடுதரும் மாலையாட, குழல் தாழ்ந்து இருப்பது அதுல அணிந்திருக்கிற அந்த பூக்கள் மாலைகள் ஆட. செங்கனி வாய் இதழும் துடிப்ப, அதனால சிவந்த கனி போன்ற வாய் இதழும் துடிப்ப, சேயிலையில் சிவலோகம் பாடி. இப்படியாக அந்த வெளிப்பாடுகளை சொல்லி இப்படி அந்த பொற்றுடி சுண்ணம் இடிக்கும் போது சிவலோகத்தை பாடி அவன் வடியார்களுக்கு அருள்வது, அதனால கடைசியாக முடிவாக இருப்பது சிவலோகம். அதனால சிவலோகத்தை வந்து அவன் என்ன பண்ணுகிறான் என்று கேட்டால் அடியவர்களுக்கு பரிசாக கொடுக்கிறார். அடியவர்களுக்கு செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீடு என்று சொல்கிறார் அல்லவா, அதனால சிவனடியார்களுக்கு என்ன பண்ணுகிறார் என்றால் சிவலோகத்தை பரிசாக கொடுத்து விடுகிறார். முத்தி சிறக்க திறந்து விடுகிறான்ங்கிறார் குமரபுரர். அப்படி சிவலோகத்தை பாடி கங்கை அரைப்ப அராயரைக்கும் கட்டைச்சடை முடியான் கலர்க்கு, அதையால திருமுடியிலே கங்கையை வைத்திருக்கிறாரா, அதோடு வந்து அராவும் இருக்குதா பாம்பு இருக்குதா இந்த ரெண்டும் சத்தம் போடுதுங்கிறார். கங்க ஜல 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 ஜலம் சத்தம் போடுதா, இது சத்தம் போடுதா, அரா இறைக்க கங்கை இறைப்ப அரா இறைக்கும் சத்தம். கட்டைச்சடை முடியான் கலர்க்க, இப்படி கட்டிய சடை முடியுடையவனாகிய சிவபெருமானுடைய திருவடிக்கு பொங்கிய காதலில் கொங்கை பொங்க, அதனால அவ பொங்குதல் காதல் எங்கே பொங்கும், மனசுல தான், அன்பும் மனசுல பொங்கும், அது பொங்குவதனால கொங்கை பொங்குதுங்கிறார். பொங்கிய காதலில் பொங்கை பொங்க போற்றி சொன்ன பிடித்து நாமே என்பது இந்த திருவாசகம். ஞான கரும்பின் தெளிவை பாகை, அதனால சிவத்தை அனுபவிக்கின்ற ஞானிகள் அந்த சிவத்தினுடைய பேரருளை அவர்கள் நன்றாக அனுபவத்துல அனுபவிக்கிறார்கள். அந்த அனுபவத்துல அனுபவிப்பது என்பது ஞானம் வந்த ஞானிகளுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த உலகியல் விவகாரம் இருக்காது, அதிகபட்சம் உலகியல் விவகாரம் அவங்களுக்கு இருக்காது. உலகியல் விவகாரம் இருந்தா அந்த பொருள் அந்த அளவுக்கு இனிக்காது, எந்த பொருள் அந்த சிவன் அவ்வளவு இனிக்காது. அஞ்ஞானிகளுக்கு உலகம் எப்படி இருக்கும்னா இனிப்பாக இருக்கும், சிவன் கசப்பாக. விஞ்ஞானிகளுக்கு எப்படி இருக்கும்னா சிவம் இனிக்கும், உலகம் கசப்பாக. அதை அருணகிரிநாதர் பெரும்பையும் குணத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதைகொங்கை விரும்பும் குமரன மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானந்த சித்தித்தறிந்த அந்த முருகப்பெருமான தியானம் பண்ணி 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 அந்த இன்பம் அதிகமாக அதிகமாக அந்த இன்பம் அதிகமாக அதிகமாக கரும்பும் துவர்த்து செந்தீரும் புளித்து அறக்கிறார் என்கிறார் கந்தரங்கால். பிரபஞானிகளுக்கு அந்த அனுபவம் வந்துருச்சுன்னா அந்த சுவை நினைச்சு போச்சுன்னா இது சுவையாவே தெரியாது. இது கரும்பு சுவையா தெரியாது, கரும்பு சுவையா தெரியும். பட்டினத்தார்கிட்ட கூட ஒரு கரும்பு கொடுத்துருந்தார், அந்த கரும்பை கடிச்ச கசந்துதுன்னா அன்னைக்கு முத்தின்னு கொடுத்துருந்தார். கரும்பு கசந்ததுன்னா உனக்கு முத்தின்னு கொடுத்துருந்தார். பட்டினத்தார படத்துல ஒரு கரும்பு வச்சிருந்தார். அதனாலே உலகியல் இன்பம் என்னைக்கு கசக்குத அன்னைக்கு முத்தி, அது ஒரு சாமானி கொடுக்க மாட்டான் முத்தியம், இங்க வேண்டியதெல்லாம் கொடுப்பாது அது வேற. ஆயினும் பரமஞானிகளுக்கு எப்படி இருக்கும் என்று கேட்டால் அந்த சிவானுபம் அளவில்லாத இன்பமாகும். அது திருவாசகத்துல நிறைய இடங்கள்ல வரும், திருவாசகத்துல நிறைய இடங்கள் வரும். சித்திக்கும் சிவபதம், சித்திக்கும் சிவபதம், திருத்துருத்தி மேயானை சித்திக்கும் சிவபதத்தை என்று பல இடங்கள்ல சொல்லுகிறார். அதனால ஞானம் பிறந்த சிவஞானிகளுக்கு சிவம் ஒன்று இனிக்கும், உலகம் கசக்கும், உலகம் கசக்கும். அந்த சிவத்தை பற்றி தெரியாத அஞ்ஞானிகளுக்கு உலகம் இனிக்கும் சிவம் கசக்கும், சிவன் கசக்கும். அதனால அதை பத்தி சிந்திக்கவே மாட்டார், சிந்திக்கவே மாட்டார், அதுல அந்த இன்பம் தெரியாது. அதனால ஞானிகளுக்கு சிவத்தினுடைய சுவை இப்படி எல்லாம் இருக்கும் என்று இந்த பாட்டு சொல்றாரு. அது ஞான கரும்பின் தெளிவை பாகை, அதையால கரும்பினுடைய சாற்றின் தெளிவு. கரும்பு சாறு எடுத்தோம்னா அதுல கோது மற்றதெல்லாம் இருக்கும், அதை நன்றாக வடிகட்டிட்டோம்னா தெளிவுறதாரா. அது கரும்பு சாறு ஒரு தனிச்சுவை, கரும்பு சாறு ஒரு தனிச்சுவை. அது சுந்தரமுனி சுவாமிகள் யானை மேல கைலாயத்துக்கு போகும்போது கடைசி பாட்டுல சொல்றாரு, ஊழிதூர் ஊழிமுக்கும் உயர் உன்னுடித்தான் மறையை சூழிசையின் கரும்பின் சுவை நாவல உறந்து. அவருடைய பாட்டு கரும்பு சாறு போல இருக்கும். அது சுந்தரன் அவரே சொல்றாரு, அவரே சொல்றாரு, என் பாட்டு கரும்பு சாறு மாதிரி இருக்கும், சூழிசையின் கரும்பின் சுவை நாவல உறன் சொன்ன ஏழிசை இன்றமிழால் இசை தேசிய பத்திரையும் ஆழி கடலறையா அஞ்சையப்பர் தெரிவிப்பதே என்பது அந்த தேவாரம். அதனால ஞானிகளுக்கு சிவம் எப்படி இருக்கும்னா கரும்பு சாறு போலும். ஞானிகளுக்கு கரும்பு அது ஞான கரும்பு, அது என்ன கரும்புன்னாரு, ஞான கரும்புன்னு சொல்றாரு. சிவருமான கரும்புன்னு சொல்றது, சிவருமான கரும்புன்னு சொல்றது சிவருமான. அது எப்படின்னு கேட்டா தனதனத்தோடா சங்கரா சூல பாணியே தானுவே சிவனு, தனக தனதனத்தோழா சங்கரா சூல பாணியே தானுவே சிவனு, அனகனே குமர விநாயக ஜனக அம்பரத்த அம்பசேகரனே, குணகளில் இணைய நெஞ்சுதா தொண்டனே நூறு மாணவரே, தனதனத்தோழா சங்கரா சூல பாணியே தானுவே சிவனு, கனகனத்தூணே கற்பக குழந்தே கண்கள் மூன்றுடையதோர் கருத்து. புரியுதா அர்த்தம் புரியுதா? தனதனத்தோழா சங்கரா சூல பாணியே தானுவே சிவனே, கனகனத்தூணே, கனகனத்தூணேனா தங்கத்தினால் செய்யப்பட்ட தூண் போன்றவரே, பொற்தூண் சொல்லுவோம், பொற்தூண் என்று சொல்லுவோம். கனகனத்தூணே கற்பக குழந்தே கண்கள் மூன்று உடையதோர் கரும்பே, சிவனை கரும்பாக சொல்லுது. என்னன்னா கரும்புக்கு கண் உண்டு, சிவனுக்கு மூணு ஒண்ணு, அதனால கண்கள் மூன்று உடையதோர் கரும்பு என்பது திருவசைப்பார். அதனால சிவன் கரும்பாக இருக்கிறான், அந்த கரும்பு சாராக இருக்கிறான், தெளிந்த சாராக இருக்கிறான். இவர் என்ன வடிகட்டிட்டாரு மாணிக்கவாசகர், வடிவெடுத்தார் ஞான கரும்பின் தெளிவை, கரும்பு சாற்றின் தெளிவை பாகை. பாகு என்பத வெள்ளப்பாக, பாகு என்பது வெள்ளப்பாக, கரும்பு சாரா அப்புறம் அந்த சாறு வெள்ளமாகுத, அந்த வெள்ளப்பாகு வெள்ளப்பாக, அது பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கலந்துணக்கு நான்குவேன் என்று சொல்லுகிறார்கள் அவ்வே. அது போல ஞான கரும்பின் தெளிவை பாகை. நாடற்கரிய நலத்தை நந்தா, நாடற்கு அரிய நலத்தை, நாடற்கு அரிய நலம் என்று இந்த உலகியல் நலங்கள் எல்லாம் நாடுவதாகவும் நாடினால் ஓரளவு கிடைப்பதாகவும் உள்ளது. நாடினால், நாடினால் அந்த 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 நலத்தை தேடுவது, அந்த நலத்தை செல்வம் பட்டம் பதவி பண் பொன் பொருள் முதலானவற்றை எல்லாம் தேடுகிறோமா, தேடுனா பல பேருக்கு கிடைச்சிருக்குது. அது தேடக்கூடியதாகவும், தேடக்கூடியதாகவும், தேடினால் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த நலம் இருக்கிறது பாரு சிவமாகிய திருவருள் நலம், அது சாதாரணமானவர்களாலே தேட முடியாததாகவும், சாதாரணமானவர்களாலே சாமானியர்களாலே தேட முடியாததாகவும், நினைக்க முடியாததாகவும் இருக்கும். சாமானியர்களாலே தேட முடியாததாகவும், நினைக்க முடியாததாகவும், கிடைக்காததாகவும் இருக்குது. அதனால நாடற்கரிய நலத்தை நந்தா தேனை பழச்சுவை ஆகினானே. நந்தா தேனை என்பதுனால் விடுதல் இல்லாத நந்தான்னா கெடுதல், நந்தா என்றால் கெடுதல் இல்லாத, நந்தா என்றால் கெடுதல் இல்லாத தேனை. கையால எப்பொழுதும் ஒரே தன்மையாக சுவைக்கின்ற தேனாக இருப்பதனாலே அது நந்தா தேனை பழச்சுவை ஆயினார். அதற்கு வேலையும் இருந்தது பழத்தினுடைய சுவை எப்படி இருக்கும், அது போது பண்ணில் ஓசை பழத்தினிலும் சுவை, பெண்ணோடு ஆனந்து பேசக்கரியவன் வண்ணமில்லி வடிவு வேறாயவன் கண்ணில் உண்மணி கச்சி ஏவும்பனே என்பது அப்பர் தேவா. அதனால பண்ணிடை தமிழ் ஒப்பாய் பழத்தினு சுவை ஒப்பாய் என்பது சுந்தர தேவா. இப்படி ஞானிகளுக்கு சிவருமான் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால் தெளிந்த கரும்பு சாராக இருக்கிறான், அதற்கு மேலே வந்து வெள்ளப்பாகாக இருக்கிறான், அதற்கு மேலே கெடுதல் இல்லாத தேனாக இருக்கிறான், பழச்சுவையாக இருக்கும். அது அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். சாமானி இப்ப நம்மளை அனுபவிக்க விடமாட்டேங்குது, அனுபவிக்க தெரியவும் மாட்டேங்குது, கொஞ்சம் தெரிஞ்சாலும் விடமாட்டேங்குது. சாமானியம் இல்ல இது, இதெல்லாம் உச்சகட்டம், ரொம்ப உச்சகட்டம். அது என்ன காரணம், இவ்வளவு இவர் அனுபவிக்கிறது காரணம் என்னன்னா மந்திரி வேலையை விட்டுட்டாரு. மந்திரி வேலை இருந்தா இவர் இப்படி அனுபவிக்க முடியும், மந்திரி வேலை ராசினாமா பண்ண முடியினாலே எல்லாத்தோடதும் விட்டு போச்சு, அதை மாத்திரம் அனுபவிக்கும். அந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கு அவன் நேரா வந்து அந்த அனுபவத்தை கொடுத்தான், நேரா வந்து அந்த அனுபவத்தை காட்டாது பழச்சுவையான அமுதன என்று அனுபவிக்க முடியாத அவனே வந்து நேரா அருள் பண்ணிட்டான். இப்ப நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படித்தானே, அதை வந்து இவரை அனுபவிச்சு பண்ணிட்டான். இப்ப நம்ம அனுபவிக்கலாம்னு நம்ம முயற்சி பண்றோம், இதான் நம்ம முயற்சியினால்தான் நம்ம முயற்சி பண்றது சொல்றாங்க, அது ஒரு குறை இருக்கட்டும், அது அவ்வளவு உண்மையா தெரியல. ஆயின்னு நம்ம வந்து அவனை பிடிக்கலாம்னு போறோம், அப்படி இருந்து இந்த மாணிக்க வாசகர் பிடிச்சான் புரியுதா, அவனை வந்து மாணிக்க வாசகர் இப்ப நம்ம அவரை பிடிக்கலாம்னு அடையோம், இதான் நமக்கு மாணிக்க வாசகர் முடியும். அதனால அவருக்கு அவ்வளவு இன்பமாக சுவையாக தெரிந்தது, நமக்கு சாமானியமா அந்த சுவை அமையும் புரியுதா, அவர் தேடி வந்து பிடிச்சு சுவையை காட்டினார். அது வந்து அதை சொல்றாரு, இரும்புதது மனத்தேனை, இரும்புதது மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து காந்தம் போல இழுத்தான், நான் இரும்பாக இருந்தேன் அவன் காந்தமாக இருந்தான். நல்ல வணங்குதா, இரும்புதொரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என்ன எரிமுடுக்கி கரும்புதொரு சுவை எனக்கு காட்டின, அங்கேயும் கரும்புதொரு சுவை எனக்கு காட்டினை உன் கடலினைகள் உருங்குதரை உலஞ்சடை உடையான நரிகள் எல்லாம் பெருங்குதரை ஆக்கியவாறு அன்றே உங்கே என்பது திருவேசரன். அதனாலே இப்படி அவனே அந்த சுவையை காட்டினான். நான் சொன்ன அவர் வந்து காட்டினார் காட்டல, அது மாறி போய் அனுபவிச்சுலாம்னு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற எட்ட மாட்டேங்குது. அதனால அவரே வந்து காட்டிட்டார், தானே வந்து எனது உள்ளம் அதுல அவர் சொல்றதுல ஒன்னும் தவறு கிடையாது, நம்ம சொல்றதுலயும் தவறு கிடையாது புரியுதா. நம்ம அந்த சுவையை அனுபவிக்கலாம்னு பாக்குறேன் எட்ட மாட்டேங்குது, அவர் வந்து சுவையை கொடுத்துட்டார், ரொம்ப ஒரு சுவை எனக்கு காட்டினை. அதனால தேனை படச்சுவையாகினானை சித்தம்பு வந்து சித்திக்க வந்தேன். அதுக்கு நேரம் சொல்றாரு பாரு, இது எப்படிப்பட்ட இந்த சுவை, நான் சொல்லுகிற சுவை எப்படிப்பட்டதுன்றா, இது நாவளவில சுவைப்பதல்ல, நாவிலே சுவைப்பதல்ல, நாவிலே சுவைக்கிற பொருள் சித்தத்துக்கு சித்திக்காது. நல்ல விளங்குதா, நாவிலே சுவைக்கிற பொருள் நாவள கூட தெரியும், மனசுக்கு இனிப்ப தெரியுமா, இனிப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க மனசு, மனமே உனக்கு இனிப்பு தெரியாதுன்னு கேட்டா தெரியாது. இனிப்பை சாப்பிட்றோம்ல, அந்த இனிப்பு எந்த அளவு எதுல இனிக்கும், எதுல இனிக்கும், நாவலதான் இனிக்கும். மனசுக்கு இனிக்குமா, மனமே உனக்கு இனிப்பு தெரியுதா அப்படின்னு கேட்டா தெரியுமா, அறிகிறேன் தெரியலேங்க, இனிக்குதுன்னு அறிகிறேன் அறிகிறேன் ஆனா எனக்கு தெரியல அப்படின்னு. பரமஞானிகளுக்கு இந்த சிவமாகிய இந்த சித்திப்பு உள்ளத்துல சித்திக்கு, உள்ளத்திலே சித்திக்குது, உள்ளம் சித்திக்கிறது சாதாரண விஷயம் அல்லவே, உள்ளம் அளவில்லாத ஆனந்தத்துல அது அனுபவமுடைய பரமஞானிகளுக்கு அது சாதாரண மக்களுக்கு எல்லாம் தெரியாது. அது ஒளிவனது விளக்கு உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோடு உணர்வே தெளிவளர் பளிங்கன் திரள்மணி குன்றே சித்தத்தும் சித்திக்கும் அழிவளர் உள்ளத்து ஆனந்த செடியே அம்பல ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்து வந்தாய தொண்டனின் விளம்பு மாவிடம்பே என்பது திருவேசர். சித்தத்துல சித்திக்கு, அதனால சித்தத்துல சித்திக்கிறது எது என்று கேட்டால் இந்த சிவமாகிய திருவருள்தான் சித்திக்கு. அதனால சித்தம் பூந்து சித்திக்க வல்ல கோணக்கம், சித்தத்துள்ளே பூந்து சித்திப்பவனாயிருக்கின்ற தலைவனை ஞான கரும்பின் தெளிவை பாகை நாடற்கரிய நலத்தை நந்தா தேனை பழச்சுவை ஆயினானை சித்தம் பூந்து சித்திக்க வல்ல கோணை பரப்பறுத்து ஆண்டு கொண்ட கூத்தனை, பரப்பறுத்து ஆண்டு கொண்ட கூத்தனை, பரப்பை அறுத்தான் ஆண்டு கொண்டான், பரப்பை அறுத்து ஆண்டு கொண்டான். அது பிறப்ப அறுத்து ஆண்டு உள்ளுதல் என்பது முதல்ல சிவன் முத்தராக ஆக்கி அப்புறம் பரமுத்தியை கொடுத்தார். சிவன் முத்தர் என்றால் திருப்பெருந்துறையில ஆண்டு கொண்டார் அல்லவா, அப்பொழுதே அவருக்கு முத்தி கிடைச்சி போச்சு, முத்தி கிடைச்சி போச்சு. வந்து கம்பெனியில சேர்த்துக்கிட்டு கம்பெனியில உன் பேர் எழுதியாச்சு, நீ வேலைக்கு சேர்ந்துக்கலாம் சேர்ந்துக்கலாம். இன்னைக்கு தேதி என்ன, 1st தேதி 31st கம்பெனியில உன்னை வேலையை சேர்த்துக்கிட்டேன், நீ வந்து 10th தேதி சாயந்தரம் 10th தேதி கம்பெனில சாயந்தரம் என்பது போல திருப்பெருந்துறையில ஆண்டு கொண்ட போதே அவருக்கு முத்தி கிடைச்சிருச்சு. அப்பொழுதே அவர் சிவன் முத்தர் ஆகிவிட்டார். அது அத்தானார் பெருந்துறை விட்டு நல்லாத்தான் வருது, அத்தானார் பெருந்துறை விட்டு மேற்கோள் எப்படி வருது பாருங்க, இப்ப நான் சொன்னேன் அதை நினைக்காம சொன்னேன் அது வருது பாருங்க, அத்தானார் பெருந்துறை விட்டு அரியவனை கடல் கடந்து புத்தானார் மதங்கடிந்து புனிதமாகிய சீவன் முத்தானார் மாணிக்க வாசகனார் முத்திக்கு முத்தானார் வாதவூர் முத்தகர்தம் தாழ்வு. அருணாசல புராணம், அருணாசல புராணத்துல மாணிக்க வாசகர் தோத்திரத்தை குறிச்சு. இப்ப நான் என்ன சொன்னேன், திருப்பரங்கல்ல ஆண்டு கொண்ட போதே இவருக்கு சீவன் முத்தி கிடைச்சி போச்சு. நீ 10th தேதி வந்து கம்பெனியில சாயந்தி பண்ணிடு, 31st தேதி உனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டேன், அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, சாயந்தி பண்ணது 10th தேதி என்பது போல திருப்பெருந்துறையில ஆண்டு கொண்ட போதே அவருக்கு முத்தி கிடைச்சு. அதைத்தான் அத்தனார் பெருந்துறை புக்கு அரியவனை கடல் கடந்து புத்தனார் மதங்கடிந்து புனிதமாகிய சீவன் முத்தனார் மாணிக்க வாசகனார் உத்திக்கு உத்தானார் வாதவூர் உத்தகிருதம் என்பது அருணாசல புராணம். அதனாலே கோனை பிறப்பறுத்து ஆண்டு கொண்ட கூத்தனை, பிறப்பை அறுத்தான் ஆண்டு கொண்டான், பிறப்பு அறுத்தல் என்பது ஆண்டு கொண்டது என்பதும் கையால சீவன்முக்தி ஆகிய திருப்பரந்துல ஆண்டு கொண்ட போதே அந்த சீவன்முக்தி சிவத்தோடு கலந்தால் பரபு தீர்வு. சிவத்தோடு கலக்கு பலத்ததற்கான தகுதி வந்துருச்சுன்னு சொன்னா, தகுதி வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு ஜீவன்முக்தின்னு வீடு. அந்த பரம் சிவத்தோடு கலக்குன்ற நாள் வரையிலும் உலகத்தில் இருப்பார் எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு ஜீவன்முத்தன் ஜீவன்முத்தனா சீவனோடு இருந்து கொண்டே முக்கியப்படும். அவர்களுக்கு உலகம் தெரியாது, சிவன் தான் தெரியும். எங்க சுத்தினாலும் சிவன் தான் தெரியும், உலகம் தெரியாது. அதைத்தான் கோனை பரப்பெடுத்த அண்டு கொண்ட கூத்தனை நாத்தடும் பேற வாட்டி. அதையால அப்படிப்பட்ட கூத்தனாகிய சிவனை நாத்தடும் பேற வாட்டி இவ்வளவு உபகாரம் பண்ணின சுவாமியை எப்படி வாழ்த்தறது? நாவு தடும்புடியாக வாழ்க்கும், நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுது என்னஞ்சு நீங்காதாந்தாள் வாழ்க என்று சொல்லுமா போலே வாழ்த்துதல் நான் தடும்பேற வாழ்க்கும். அவ்வளவு உபகாரம் பண்ணவன, இவ்வளவு லெகுவா வேலை போட்டு கொடுத்து மாசம் ஒரு 2 லட்சம் சம்பளம்னு போட்டு கொடுத்தவனே எவ்வளவு வாழ்த்தனாத்தான் மாலஞ்சவனுக்கு மாசம் 2 லட்சம் சம்பளம் போட்டா ஐயோ எவ்வளவு வாழ்த்துறது பத்தாது, வாழ்த்து பத்தாது, நம்ம வாழ்த்து பத்தாது என்பது போல நான் தடும்பேற வாழ்த்தி புத்தனை நான் தடும்பேற வாழ்த்தி பாணல் தடங்கண் மடந்த நல்லி பாடி போற்றுன்னு இழித்தனாரே. அதனால பாணல் என்கின்ற புகழை மலர் போன்ற விசாலமாகிய கண்கள் வைய பெண்களே அவனுடைய புகழை பாடி போற்றுன்னு இழிப்போமாக என்பது இந்த திருவாசகம். ஆவகை நாம வந்து அன்பர் தம்மோடு ஆட்சி வண்ணங்கள் பாடு. ஆவகை நாம வந்து அன்பர் தம்மோடு, அதையாலே உலகியலிலே அஞ்ஞானிகளோடு சுற்றுவதெல்லாம் ஆகாத வகைன்னு, ஆகாத அஞ்ஞானிகளோடு சுற்றுவதெல்லாம் ஆகாத செயல்னு வேறு, விஞ்ஞானிகளோடு சுற்றுவது ஆகும் செயல்னு வேறு. ஆகாத செயல் ஆகும் செயல், ஆகும் செயல் ஆகாத செயல். ஆகாத செயல் என்று சொன்னால் அந்த செயலால துன்பமும் வரும், அதற்கு பிறவியும் உண்டாகும். ஆகும் செயல் என்று சொன்னால் இன்பம் வரும், பிறவி உண்டு. அதே ஆவகை நாமும் வந்து யாரு இனிமேல் பரவாதபடி திருவருள் உண்டாகும்படி, ஆகும்படி திருவருள் உண்டாகும்படி ஆவகை. அப்படி திருவருள் உண்டாகும்படி நாமும், நாமும் என்பது பலரை குறிப்பது. அப்படி நாம் எல்லோரும் அன்பர்களோடு ஆட்சியும் வண்ணங்கள் பாடி, அதையால அன்பர்களோடு மெய்யன்பர்களோடு கூடி ஆட்சியும் வண்ணங்கள் சிவபெருமான் சிவபெருமானுக்கு ஆட்சிகின்ற ஒரு செயல் இருக்குது. வாரு ஆட்சியுதல் என்றால் அவனுக்கு பணி செய்தல், புலர்வதன் அழகிட்டு வெளுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி கொண்டு பாடி தலையார கும்பிட்டு கூட்டுமாடி சங்கரா கய போற்றி என்கிறார போல அவனை பாடுதல், அவனுக்கு பூசை பண்ணுதல், மலர் பொறித்தல், தூபமிடல், தீபமிடல் முதலான தியானம் பண்ணுதல் முதலான செயல்கள், அந்த செயல்களை ஆட்சியும் அவனுக்கு துண்டு செய்கின்ற ஆள் என்றால் துண்டு துண்டு செய்கின்ற வண்ணங்களை பாடி அந்த விதத்தை பாடி ஆவகை நாம வந்து அன்பர்கள் மீது ஆட்சியும். கைகளை தனியாக நாம செய்கின்றோம் என்றால் அந்த செயலை தொடர்ச்சியா செய்ய முடியாமல் இருக்கும். இந்த அன்பரோடு சேரும் போது அவர் அப்படி செய்கிறாரு நாம் இப்படி செய்வோம், அவர் செய்யறதை விட இன்னும் கொஞ்சம் கூட செய்யலாம், அவர் செய்வதை விட இன்னும் கொஞ்சம் கூட செய்யலாம், அவர் அவருவாரு இவ்வளவு வயசாகி கூட இப்படி செய்கிறாரு நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படி பார்த்து அந்த அன்பருடைய ஆர்வத்தை பார்த்து தனக்கு ஆர்வம் உண்டாகும். அன்பருடைய ஆர்வத்தை பார்த்து தனக்கு அதுல ஆர்வம் உண்டாகும். அதனாலதான் அடியாரோடு கூடுதல் பல வகையான நன்மைகளை பயக்க அவர் சிவனையும் சிவப்பணியும் அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டிருப்பார், நினைவுபடுத்தி கொண்டிருப்பார்கள். அதனால ஆவாகை நாம வந்து அன்பர்தம்மோடு ஆட்சியும் வண்ணங்கள் பாடி விண்மேல் தேவர் கனாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் பாடி. அதனால முன் உலகத்தில் இருக்கின்ற தேவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் சிவபெருமானுடைய திருவடி கவலத்தை கனவுல கூட கண்டதில்லைங்கிறார். சிவபெருமானுடைய திருவடி கவலத்தை கனவுல கூட அவர்கள் கண்டதில்லை, அவ்வளவு தேவர்களுக்கு அரிய பாகம், தேவர்களுக்கு அரிய பாகம். கனவுல கூட காணலைன்னா அப்புறம் நினைவுல எங்க கண்டு இருக்க போறா? ஒருத்தன் அதனால ஒரு காரியத்தை செய்ய முடியலையன்னா இது சொப்பனத்துல கூட நடக்காதுப்பா, தகுதி இல்லாத ஒரு காரியத்தை சொன்னான்னு அப்ப நீ இது சொப்பனத்துல கூட நடக்கிறது ஆச்சரியம் அப்படிங்கிற மல்லவா உலக இல்லை. அது போல அதனால கனவுல கூட அவர்கள் தேவர்கள் சிவபெருமானுடைய திருவிடி கவலத்தை காண்பதற்கு முடியாததாய் அவர்களுக்கு அரியதாக இருப்பது. தேவர் கனாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டியால சிவந்த தாமரை போன்று இருக்கின்ற அந்த பாதங்களை நமக்கு காட்டுகிறான், உள்ளபடியே இவருக்கு வந்து காட்டினான். நிலந்தன் மேல் வந்தொழி நிழல் காட்டின்னு பல இடங்கள் சொல்றாரு.
அதனாலே தேவர் கனாவிலும் கண்டறிய தேவர்கள் கனவுல கூட கண்டறிய முடியாத திருவடியை எனக்கு காட்டினார்.
தேவர் கனாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும்
செல்வ சேவகம் ஏந்திய வெல்லுடியான்.
அதனாலே
சேவகம் என்பது இருது, சே என்றால் இருது,
இருதாகிய சிவக்குடியை உடையவன். செல்வம் என்று சொல்லப்படுகின்ற செல்வம் என்று சொல்லப்படுகின்ற ரிஷப வாகனம்,
மாட்டுக்கு செல்வம்னு வேறு, மாட்டுக்கு செல்வம்னு வேறு, மாடுங்கிற சொல்லுக்கே செல்வம்னு வேறு. அது எப்படி பேர் வச்சாருன்னு தெரியல, மாடுன்னு சொன்ன செல்வம்னு வேறு. அதை வந்து வீடு பரப்பை அறுத்து மெச்சினர் வீடை கெடுப்பன பின்ன நாடோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடா ஆடி உகப்பன அஞ்சலுக்குமே என்பது சம்பந்தர் வியாபாரம். அதுல தினந்தோறும் மாடு கொடுக்குங்கிறார், மாடு கொடுக்குனா செல்வத்தை கொடுக்குங்கிறார். செல்வத்துக்கு மாடுன்னு வேறு, மாட்டுக்கு மாடுன்னு வேறு, மாடுன்னு தான் அதை சொல்லுவோம், பசு மாடு காடை மாடு மாடுன்னு தான் சொல்லுவோம். தவிர வயசாச்சுன்னா எருதுன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். ஆக பொதுவா அதுக்கு மாடுன்னு தான் பேரு. அதனாலே செல்வம் என்ற சொல்லப்படுகின்ற செல்வம் என்று சொல்லப்படுகின்ற சிவவாகனத்தை கொடியாக சிவத்தை காளை மாட்டை கொடியாக உடையும், ரிஷபக்குடியை உடையும். செல்வம் என்று சொல்லப்படுகிற ரிஷபத்தை கொடியாக உடையும். செல்வ சேவகம் ஏந்திய வெல் கொடியான், வெற்றியுடைய கொடியுடையான் சிவபெருமான். அவனுடைய பெயரு சிவபெருமான் பேரு. புறம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள். அதனால திரிபுரமாகிய அந்த மூன்று புறத்து அசுரர்களும் அளவில்லாத பலமுடையவர்கள், அளவில்லாத வரமுடையவர்கள், அளவில்லாத ஆற்றல், அளவில்லாத செல்வம், அப்படிப்பட்டது அந்த மூன்று புறமும். அப்படிப்பட்ட அவ்வளவு ஆற்றலுடைய பலமுடைய அந்த புறத்து அசுரர்களை என்ன பண்ணினான் கேட்டால், அவர்களுடைய பலமெல்லாம் அழியும்படியாக செற்றான், செற்றான் என்றால் கோபித்தான், வெற்றி கொண்டான், வெற்றி கொண்டான். கொற்றான்னா வெற்றி, கொற்றம் என்றால் வெற்றி. அதனால சிவபெருமான் புறம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி சேவகனாகிய அந்த திரிபுரத்தை எரித்த சேவகன் என்றால் வீரன் என்பது பொருள். சேவகன் என்றால் வீரன், வேலைக்காரனும் பொருள். சேவகன் ஜீவன் வேலைக்காரனும் பொருள். சேவகன் என்றால் வீரமுடையவன் என்பது. அப்படி சேவகன் நாமங்கள் பாடி பாடி அவனுடைய திருநாமத்தை பாடி பாடி நாமங்கள் பாடி பாடி செம்பொன் ஜெயிசுன்னு விடுத்தினாவே. அதனால இப்படி செம்பொன் போன்ற இந்த பொற்சுன்னத்தை இடிப்போமாக என்று இந்த பாடலிலே தெரிவிக்கிறார். அவகை நாம வந்து அன்பர்தம்மோடு ஆட்சியும் வண்ணங்கள் வாடிவன் மேல் தேவர்கனாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவகன் எந்திய வெல்குடியான் சிவபெருமான் புறஞ்செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொஞ்சை சுண்ணம் விடித்து நாமே என்பது இந்த திருவாகரம். அதற்கு முன்னே மற்ற திருவாகரங்களை அடுத்த சிலை சந்திப்போம். திருவொருள் நம்ம நன்றாக இந்த திருவாரத்தை அனுபவிக்க முடியாது செய்யவோடும் என்று பிரார்த்தித்து இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இப்பொழுது 16வது பாடல் வந்து சொல்லியிருக்கிறோம், 17-18 சொல்ல வேண்டும்.
வான்முகில் வளாது வைக மலிவடம் துரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிராதுகள் வாழ்க நன்மறை அரண்களும் கனத்தவம் எழுதி வெல்க மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் பார்ல தீபதையே.